Gospel chapter 8.
யோவானின் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Let's read verse 31-32.
31-32 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் எட்டாம் அதிகாரம் 31-32 வசனங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
Most of us here, I think, would say that we believe in Jesus Christ.
இங்கே நம்மிலே உட்கார்ந்திருக்கிற அநேகர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறோம்.
Probably all of us.
சொல்லப்போனால் நாம் எல்லாருமே விசுவாசிக்கிறோம் என்று எண்ணுகிறேன்.
So, if Jesus were standing here, what would he say to people who believe in him?
அவர்களை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து இயேசு இங்கே இருந்தார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்வார்?
Now we know what he would say to the unbelievers.
அவிசுவாசிகளுக்கு என்ன சொல்வார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
But if Jesus were standing in this pulpit right now, what would he say to those who believe in him?
இயேசு இந்த மேடையிலே இப்பொழுது நின்று கொண்டிருந்தால் அவரிடத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் இப்பொழுது என்ன சொல்வார்?
That we can read here.
அதை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Jesus said to those who believe in him.
தம்மை விசுவாசித்தவர்களுக்கு இயேசு சொன்னார்.
That's to you and me.
அது யாருக்கு என்றால் உங்களுக்கும் எனக்கும் தான்.
So if he were standing here, this is what he would say to us.
ஆகவே அவர் இங்கே நின்று கொண்டிருந்தால் இதைத்தான் அவர் நம்மிடத்திலே சொல்லுவார்.
I know you believe in me, he would say.
நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
And now if you keep on remaining in my word, then you will really be my disciples.
நீங்கள் என்னுடைய வார்த்தையிலே தொடர்ந்து நிலைத்துக் கொண்டே இருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள்.
Just because you believe in me, you're not my disciples.
நீங்கள் என்னை விசுவாசிக்கிறபடினாலே என்னுடைய சீஷராய் மாறிவிட முடியாது.
A disciple is a learner and a follower.
ஒரு சீஷன் என்பவன் கற்றுக்கொள்ளுகிறவன், பின்பற்றுகிறவன்.
He listens to his master, learns from him and follows his example.
தன்னுடைய எஜமானனை அவர் கவனிக்கிறான், அவரை பின்பற்றுகிறான்.
So when you listen to Jesus' word and you remain in it, that means you obey it, you'll become his disciples.
இயேசுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து விசுவாசித்து அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சீஷராய் நீங்கள் மாறுகிறீர்கள்.
And what will be the result? How will you know that you are his disciples?
நீங்கள் சீஷர்கள் என்பதை அறிந்த பிறகு அதனுடைய விளைவு என்னவாயிருக்கும்?
I think all of us may think we are disciples.
நாம் எல்லாருமே சீஷர்கள் என்று இங்கே இருக்கிற எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But Jesus said, if you are my disciples,
நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்றால்
verse 32, you'll know the truth and the truth will set you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
So if you find in your life that you are in any type of bondage, you can be sure that in some area you're not a disciple yet.
நீங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியிலேயும் ஒரு கட்டு இருப்பது போல உணர்வில்லனால், ஒரு நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியிலே நீங்கள் சீஷராக இல்லை.
Most of those bondages are in our hidden life.
அப்படிப்பட்ட अनेक கட்டுகள் நம்முடைய மறைவான யாரும் பார்க்காத வாழ்க்கையிலே தான் இருக்குது.
If you are a drunkard or you smoke cigarettes, I think someday or the other people will see you and they'll know about it.
நீங்கள் ஒரு குடிகாரனாகவோ புகைபிடிக்கிறவராகவோ இருந்தால் ஏதோ ஒரு நாளிலே மக்கள் அதை அறிந்து கொள்வார்கள், அது உங்களுக்கு தெரியும்.
And that's why in the eyes of most Christians those are some of the terrible sins.
ஆகவே தான் अनेक கிறிஸ்தவருடைய கண்களிலே இந்த குடியும் புகைப்பழக்கமும் தான் பெரிய பாவமாக தோன்றுகிறது.
But the sins in your private life which nobody can see are worse than smoking.
ஆனால் யாரும் காணாத உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவமானது புகைப்பிடித்தல், குடித்தலை காட்டிலும் மோசமான பாவமாக, கொடிய பாவமாக இருக்கிறது.
We don't think about those things and we can think we are free.
அவைகளை குறித்து அடிக்கடி நாம் எண்ணுவதில்லை, ஆனாலும் அவைகளிலிருந்து நாம் விடுதலையாகி விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
So we're not slaves to anybody.
நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
That's what the Jews also told Jesus.
அதைத்தான் அந்த யூதர்களும் இயேசுவுக்கு சொன்னார்கள்.
They said we are Abraham's offspring.
நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார்.
See, Abraham was a man of God.
ஆபிரகாம் தேவ மனிதனாய் இருந்தான்.
And they said we are connected to this man of God.
நாங்கள் இந்த தேவ மனிதனோடு கூட தொடர்புடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னார்கள்.
They boasted in that.
அதிலே அவர்கள் மார்த்திட்டிக் கொண்டு மேன்மை பாராட்டினார்கள்.
You find that habit even among believers today.
இன்றைக்கும் இதே போல சொல்லக்கூடிய அநேக விசுவாசிகளை நீங்கள் பார்க்கலாம்.
They like to boast that they know some man of God or they are connected with some man of God.
ஒரு தேவ மனிதன் எனக்கு தெரியும், அல்லது அந்த தேவ மனிதனோடு கூட எனக்கு தொடர்பு உண்டு என்பதிலேயே பெருமை பாராட்டுகிறார்கள்.
we can't say that we are Abraham's offspring.
நாங்கள் நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று நாம் சொல்ல முடியாது.
But there are many other men of God.
ஆனால் அவரை காட்டிலும் இன்னும் அநேக தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள்.
We can claim that we are following this man or connected with this man.
நாங்கள் இந்த தேவ மனிதரை பின்பற்றுகிறோம் அல்லது இந்த தேவ மனிதரோடு கூட எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லலாம்.
And therefore we can think we're holy.
ஆகவே நாங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
So they said we're not slaves.
இங்கே பாருங்கள், நாங்கள் அடிமைகளாக இருக்கவில்லை என்று சொன்னார்கள்.
Connected to this man of God called Abraham.
ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவ மனிதனோடு கூட நாங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள்.
How can you say that we will be free?
நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்?
Then Jesus said.
அப்பொழுது இயேசு சொன்னார்.
Your connection with any man of God is useless.
எந்த தேவ மனிதரோடும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பயனற்றது.
If he were standing here he would say the same thing.
நீங்கள் இங்கே நின்று கொண்டிருந்தால் அதே தான் நீங்களும் சொல்லுவீர்கள்.
Don't claim that you belong to this church or you're connected to that church.
நான் இந்த சபையை சேர்ந்தவன் அந்த சபையோடு கூட தொடர்புடையவன் என்றெல்லாம் சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம்.
That means nothing.
அதற்கு எந்த ஒரு பொருட்டும் இல்லை.
That you can glory before men but it means nothing before God.
மனிதருக்கு முன்பாக வேண்டுமானால் இந்த சபை அந்த சபை என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டிக் கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு காசும் விலை பெறாது.
There are millions of Abraham's offspring who are in hell today.
அநேக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆபிரகாமுடைய சந்ததியார் இன்றைக்கு நரகத்திலே இருந்து
கொண்டிருக்கிறார்கள்.
ஆயிரக்கான கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு தேவனோடு தேவ மனிதனோடு கூட தொடர்புடையவர்களும் இன்று அநேகர் நரகத்திலே இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்று இயேசு சொன்னார்.
But I say to you, if you commit sin, verse 34, in your life, then you're a slave.
ஆனால் இயேசு என்ன சொன்னார்? 34 வசனத்திலே, நீ பாவம் செய்தால் நீ பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாய்.
Everyone,
யாராய் இருந்தாலும் எல்லாரும்,
whether he is a offspring of Abraham,
ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தாலும் சரி,
or a Hindu or a Muslim or a Christian or anything,
ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் யாராய் இருந்தாலும் சரி,
or an atheist,
அல்லது ஒரு நாஸ்திகனாக இருக்கலாம்.
So Jesus was saying here the important thing is not which religion you are connected to or which man of God you are connected to.
ஆகவே முக்கியமான காரியம் என்பது எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது எந்த தேவ மனிதனோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் தொடர்பு இருக்கிறது என்பது காரியம் அல்ல.
The question is, do you commit sin?
காரியம் என்னவென்றால், நீ பாவம் செய்கிறாயா?
Listen to the word of Jesus.
இயேசுவின் வார்த்தையை கவனித்து பாரு.
Everyone who commits sin is a slave of sin.
பாவம் செய்கிற ஏவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்.
Now there's a difference between committing sin and falling into sin.
பாவத்தை செய்வதற்கும் பாவத்திலே விழுவதற்கும் அடிப்படையில் வித்தியாசம் உண்டு.
You know there's a difference between a man who jumps off a cliff and a man who accidentally falls off a cliff.
மலை உச்சியிலிருந்து கீழே விழுகிறவனுக்கும் தவறுதலாய் தடுக்கி விழுகிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு என்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டு.
There's a lot of difference between a man who deliberately goes and jumps in front of a train and a man who accidentally gets run over by a train.
ஒரு ரயில் வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறது, வேண்டுமென்றே ரயில் தண்டவாளத்தில் விழுந்து சாகிறவனும் இருக்கிறான். ஆனால் தவறுதலாக விபத்திலே ரயிலில் அடிபட்டு சாகரம் இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
Oh, what a tremendous difference between the two.
இந்த இரண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
One is committing suicide.
ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான்.
The other, we feel sad for him, he accidentally got run over by.
மற்றொருவன் தற்செயலாக விபத்திலே சிக்கி மரித்து விட்டான், அவனுக்காக பரிதாபம் அனுதாபப்படுகிறோம்.
You know, there's a big difference between those two people.
உங்களுக்கு இந்த ரெண்டு நபர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்று உங்களுக்கு தெரியும்.
Both are dead but there's a big difference.
இருவருமே மரித்து விட்டார்கள், ஆனால் இருவருக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு.
In the same way two people may sin, one may have committed it and the other may have fallen into it.
அதே போல பாவம் இரண்டு பேர் ஒரே பாவத்தை செய்திருக்கலாம். ஒருவர் பாவத்திலே பாவம் செய்திருப்பான், இன்னொருவன் பாவத்திலே விழுந்திருப்பான்.
See you, so we must ask ourselves when we sin any time, did I fall into it or did I go and commit it?
ஆகவே ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் பொழுது நான் பாவம் செய்தேனா அல்லது பாவத்தில் விழுந்து விட்டனா என்பதை நம்மை நாமே பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும்.
He's not saying here everybody who falls into sin is a slave of sin.
பாவத்திலே விழுகிற எவனும் பாவத்துக்கு அடிமை என்று அவர் இங்கே சொல்லவில்லை.
Take an illustration. For example, if there's a pool of muddy dirty water here.
ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே சேரும் சகதியுமாய் இருக்கக்கூடிய தண்ணீர் காணப்படுகிறது.
There's a difference between one who falls into it and one who jumps into it.
அதற்குள்ளாக குதிக்கிறவனுக்கும் அதிலே விழுகிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு.
You know that.
உங்களுக்கு தெரியும்.
That's the difference between falling into sin and committing sin.
அதே போல தான் பாவம் செய்வதற்கும் பாவத்திலே விழுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
The person who commits is sees it, he knows it's wrong and he goes and does it.
ஒரு பாவத்தை செய்கிறவன் அது தவறு என்று அறிந்தும் அதை அவன் போய் செய்கிறான்.
You know that's a dirty muck water.
உங்களுக்கு அங்கே சேரும் சகதியுமான அசுத்தமான தண்ணீர் இருக்கிறது என்று தெரியும்.
You know it won't bless you in any way.
அது எந்த விதத்திலும் உங்களை ஆசீர்வதிக்காது என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள்.
But you jump into it.
ஆனாலும் அதற்குள்ளே போய் குதிக்கிறீர்கள்.
There's something wrong with you.
உங்களில் ஏதோ தவறு இருக்கிறது.
Another person accidentally slipped back and fell into it.
இன்னொருவன் தவறுதலாக வழுக்கி அதில் விழுந்து விட்டான்.
So we need to understand when the Bible speaks about committing sin what it means.
ஆகவே வேதம் பாவம் செய்கிறவன் என்று எதை குறித்து சொல்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Two believers may sin.
இரண்டு விசுவாசிகள் பாவம் செய்யலாம்.
One may have fallen into it.
ஒரு விசுவாசி பாவத்திலே விழுந்திருக்கலாம்.
The other committed it.
இன்னொரு விசுவாசி பாவத்தை செய்திருப்பான்.
The one who commits sin is a slave of sin.
பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்.
And God does not want us to live like that.
நாம் அப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவதே இல்லை.
Till the end of our life we may fall.
நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரை நாம் பாவத்திலே விழுந்து கொண்டே இருக்கலாம்.
I can never say I will never fall into dirty water anytime.
நான் அசுத்தமான தண்ணீரிலே ஒரு காலம் இனி விழ மாட்டேன் என்று நான் சொல்ல முடியாது.
I mean there may be some slush in the road somewhere and accidentally I may slip and fall.
ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு குட்டை இருக்கும் அல்லது சிறு குழி இருக்கும், அதிலே நான் தவறுதலாக விழுந்து விடலாம்.
All my clothes will get dirty.
அப்பொழுது என்னுடைய வஸ்திரம் எல்லாம் அழுக்காய் போய்விடும்.
I can't say I will never fall into dirty water in my life.
என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு காலம் அசுத்த தண்ணீரிலே விழ மாட்டேன் என்று நான் சொல்ல முடியாது.
But I can say one thing.
ஆனால் ஒன்றை நான் சொல்லலாம்.
I will never go and jump into dirty water deliberately.
ஒரு காலம் நான் வேண்டுமென்றே அசுத்தமான தண்ணீருக்குள்ளே போய் நான் விழ மாட்டேன் என்று சொல்லலாம்.
Is that only me?
நான் மட்டுமா?
What about you?
உங்களை குறித்து என்ன?
I'm sure you can also say that.
நீங்களும் அப்படி சொல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன்.
You can never say I will never fall into dirty water.
நான் ஒரு காலம் அசுத்தமான தண்ணீரிலே போய் விழ மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது.
But I think all of you can say I will never deliberately go and jump into dirty water.
ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றை சொல்ல முடியும். நான் வேண்டுமென்றே போய் நான் அழுக்கான தண்ணீருக்குள்ளே குதிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியும்.
But there are some people who may jump into dirty water.
ஆனால் சிலர் அழுக்கான தண்ணீருக்குள்ளாக சாக்கடைக்குள்ளாக விழுந்திருப்பார்கள்.
You know people who are not proper in their heads, who got some mental imbalance,
mana kolaru ullavargal paithiyam pidithavargal adu kirukku pidithavargal,
they may go and jump into dirty water.
Avargal poi saakadile viluvargal.
And then small 1 year old children, they like it, they'll also go and jump into dirty water.
Alladhu oru vayadhu rendu vayadhu pillai velaiyada pogum bodhu vilundu vidalam asuthamana thannirile.
So spiritually also,
ஆகவே ஆவிக்குரிய விதிலையும்,
if you go and deliberately choose to fall into sin,
பாவத்திலே வேண்டுமென்றே விழுவதற்கு நீங்கள் தீர்மானித்து போய் விழுவீர்களானால்,
you must either be a baby spiritually,
ஆவிக்குரிய ரீதியிலே ஒன்று நீங்கள் குழந்தைகளாக இருக்க வேண்டும்,
or spiritually something's wrong with your head,
அல்லது ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுக்கு தலையில ஏதாவது கோளாறு இருக்க வேண்டும்.
You won't do that with dirty water.
நீங்கள் அசுத்தமான தண்ணீரிலே அப்படி வேண்டுமென்றே விழ மாட்டீர்கள்.
Why do you go and do it with sin?
ஏன் அந்த பாவத்தை போய் நீங்களே செய்கிறீர்கள்?
Now if somebody dragged you inside, then of course you can't help it.
யாராவது உங்களை வலுக்கட்டாம இழுத்து கொண்டு போய் சாக்கடையில தள்ளி இருந்தால் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
Somebody ties a rope around me and drags me into the dirty water, I'll go into dirty water.
யாராவது ஒருவரினுடைய உடம்பை கயிறை போட்டு கட்டி தரதரன்னு இழுத்து சாக்கடைக்குள்ளாக தள்ளினால் நான் விழுந்து விடுவேன். அதை குறித்து நான் ஒண்ணும் செய்ய முடியாது.
I don't want to do it.
நானாக அதை செய்ய விரும்பவில்லை.
So you got to see, these are the reasons why you commit sin.
ஆகவே இவ்விதமான காரணங்களினாலே தான் நாம் பாவம் செய்கிறோம்.
That you have allowed the devil to tie a rope around you and drag you into that sin.
பிசாசு உங்களை சுற்றிலும் ஒரு கயிறை கட்ட நீங்கள் அனுமதித்து உங்களை அவன் பாவத்துக்குள்ள இழுத்து செல்ல நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்.
How to be free?
இதிலிருந்து எப்படி விடுதலையாக முடியும்?
Is it possible to be free?
விடுதலையாவது சாத்தியமா?
Many times when people ask me, Brother Zach, how can I get victory over sin in my life?
அநேக சமயத்தில் என்னை பார்த்து சகோதரர்கள் அனைவர் கேட்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாவது சகோதரரே என்று கேட்கிறார்கள்.
How did it happen in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது?
Then I tell them.
அப்பொழுது நான் சொல்கிறேன்.
How it happened in my life is not the first thing you need to know.
என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது அதுதான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை.
I can give you my testimony that may encourage you, but that is not the basis of your faith.
என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்லலாம், அது ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் அது உங்களுடைய விசுவாசத்திற்கு அடிப்படை அல்ல.
You can't go to God and say, God, you gave brother Zach victory, so you can give me also victory.
நீங்கள் தேவனிடத்திலே போய் ஆண்டவரே, நீ Zach பிரதருக்கு வெற்றி கொடுத்தீரே பாவத்தின் மேலே, எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய் கேட்க முடியாது.
How can you ask for that?
அப்படி தேவன் நாம் கேட்க தேவையில்லை.
Supposing my father gave me an inheritance with his will when he died.
என்னுடைய அப்பா
before he died.
என் அப்பா மரிப்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு சொத்தை எழுதி ஒரு உயில் எழுதி வைத்து சென்றார் என்று
வைத்து he gives me some money
எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறார்
can you go to my father and say you gave your son some money give me also some money
என்னுடைய அப்பாவிடத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய மகனுக்கு கொடுத்தீர்கள் எனக்கும் அதே போல உயில் எழுதி தாருங்கள் என்று கேட்க முடியுமா
he may not want to give it to you
உங்களுக்கு அதை கொடுக்க அவர் விரும்ப மாட்டார்
he may not even want to give it to another of his sons
தன்னுடைய பிள்ளைகளிலே இன்னொரு மகனுக்கு கொடுக்க விரும்பாமல் இருக்கலாம்
so if you go to god
நீங்கள் தேவனிடத்தில் செல்லும் பொழுது
say god you gave this to that brother give me also that
ஆண்டவரே நீர் அந்த சகோதரனுக்கு கொடுத்தீரே ஆகவே எனக்கும் தாரும் என்று நாம் கேட்க முடியாது
god say no
ஆண்டவர் இல்லை என்று சொல்லி விடுவார்
but if you say lord this is written in your word give it to me then you can ask
ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறதே ஆண்டவரே ஆகவே எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கலாம்
that is why I say
ஆகவே தான் நான் சொல்கிறேன்
it is more important for you to know what god has promised in his word than what god did for another brother
agave than vera oru sagodharanukku devan enna seidar endrai kaattalum tammudaiya vaarthile enna ezhudirukkirathu endrai adhigam mukkiyamanadhu
see many people when they are seeking for the baptism in the holy spirit
anega parisuthanudaiya abhishekathukaga thedi kondirukkireergal jebithu kondirukkireergal
even many of you sitting here
inge ukkandirukka kondirukkira ungalil anega parisuthanudaiya abhishekathukaga jebithu kondirukkireergal
your desire has come through hearing the testimony of some other people
matra janangal sollakudiya saatchi nimithamaga ungalku parisuthavin abhishekathai peravendum endra vaanji yerpattirukkirathu
not from the word of god
devude vaarthin adipadile apdi vaanji yerpadavillai
hear somebody's testimony and you say oh that's a good thing I also like to seek
yaro oruvar abhishekathai pettukonen endru solugiraal enakkum vendum endru neengal theda aarambikkireergal
you go to god and you get nothing
தேவனிடத்திலே போனால் ஒன்றும் உங்களுக்கு கிடைப்பதில்லை
because god says why should I give you what I gave somebody else
மற்றவளுக்கு கொடுத்ததை உனக்கே நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார்
if some people are getting degrees in a college you can't go up and say I also stand in the line I also want a degree
ஒரு கல்லூரியிலே படித்து பட்டம் பெறும் பொழுது நீங்களும் அந்த வரிசையில் போய் நின்று எனக்கும் பட்டம் தரங்களே நீங்க கேட்க முடியுமா பட்டத்தை பெற முடியுமா அது எப்படி உங்களுக்கு கொடுப்பார்கள்
but if god's word says that then you can be sure you can have it
தேவனுடைய வார்த்தை ஒன்றை வாக்கு பண்ணுமானால் கண்டிப்பாக நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள முடியும்
faith comes by hearing and hearing by the word of christ
விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும்
so please remember that it is the word of god that we need to be sure about
ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்
and if you know the word promises you victory over sin then it is definitely for you
பாவத்தின் மேலே வெற்றியை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வாக்கு பண்ணுமானால் கண்டிப்பாக அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு தான்
so god's word is the truth
ஆகவே தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம்
in the bible we read first of all god's word is the truth john 17 and verse 17
யோவான் 17 அதிகாரம் 14 வசனத்திலே
உடைய
வசனமே சத்தியம் யோவான் 17 அதிகாரம் 17 வசனம் உடைய வசனமே சத்தியம்
your word is the truth
உடைய வசனமே சத்தியம்
what else is the truth
சத்தியம் என்றால் என்ன
john 14:6 jesus said I am the truth
யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே நானே சத்தியம் என்று சொல்லி இருக்கிறார்
so there are two things we see in scripture
ஆகவே வேதத்தில் இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம்
god's written word is the truth
தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையானது சத்தியம்
and jesus christ is the truth
இயேசு கிறிஸ்து அவரும் சத்தியம்
this is the truth that we need to know
இந்த சத்தியத்தை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்
when you know the truth
நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது
the truth will set you free
இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்
if you are not free that means there is some part of the truth you don't know
நீங்கள் விடுதலையாகவில்லை என்றால் சத்தியத்தின் ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள்
and I want to say to you that it is god's will that you are 100% free
நீங்கள் 100% விடுதலையாக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது
free from the guilt of sin
பாவத்தினுடைய குற்ற உணர்வு குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக வேண்டும்
free from a bad conscience
ஒரு துர்மனசாட்சி கெட்ட மனசாட்சியிலிருந்து விடுதலையாக வேண்டும்
free from the fear you might go to hell
நரகத்துக்கு போய்விடுவோனோ என்ற ஒரு பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்
free from slavery to sinful habits
பாவ பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்கள் அதிலிருந்து விடுதலை வேண்டும்
free from fear of the future
எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்
free from fear of sickness
வியாதி வந்துவிடுமோ என்ற பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்
free from the fear of financial problems
பொருளாதார நெருக்கடி வந்து விடுமோ என்ற பயத்திலிருந்து விடுதலை
free from the fear of an early death
நான் சீக்கிரமாய் செத்து போய் விடுவேனோ என்ற பயத்திலிருந்து விடுதலை
free from fear as to what will happen to your family
உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்து விடுமோ என்ற பயத்திலிருந்து விடுதலை
free from fear of the devil
பிசாசினுடைய பயத்திலிருந்து விடுதலை.
From the fear of witchcraft that somebody may do on you.
யாராவது எனக்கு செய்வினை வைத்து விடுவார்களோ என்ற பயத்திலிருந்து விடுதலை.
Free from anxiety.
கவலை பதற்றத்திலிருந்து விடுதலை.
You know what a lot of freedoms there are promised in the Bible.
பார்த்தீர்களா வேதத்தில் என்னென்ன காரியங்களிலிருந்தெல்லாம் விடுதலை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது?
If you hear me testify that I am free from these things, that will not help you.
நான் இவ்வித காரியங்களிலிருந்து நான் விடுதலையாகி விட்டேன் என்று நான் சாட்சி சொன்னால் அந்த சாட்சி உங்களுக்கு உதவி செய்யாது.
It may encourage you.
அது ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்தலாம்.
You must see that God has promised that freedom for you in the Bible.
ஆனால் தேவன் அந்த விடுதலையை உங்களுக்கென்றே வாக்களித்திருக்கிறார் என்பதை நீங்கள் வேதத்திலே காண வேண்டும்.
So please remember this, that a man's testimony may encourage you, but only God's word is the basis for your faith.
ஒரு மனிதனுடைய சாட்சி உங்களை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் உங்கள் விசுவாசத்திற்கு அடிப்படை வேத வசனத்திலிருந்து தான் இருக்க வேண்டும்.
Many times we hear the testimony of others and we want that same experience.
அநேக சமயங்களிலே வேறொருவருடைய சாட்சியை நாம் கேள்விப்பட்டு அதே போல எனக்கும் வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம்.
No, that's not. I mean, I hear people testifying they saw angels and I have no interest in seeing an angel.
சிலர் நான் தூதனை பார்த்தேன் என்று சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு தூதனை பார்ப்பதற்கெல்லாம் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை.
I'll tell you honestly.
நான் நேர்மையாக சொல்கிறேன்.
If you were to ask me a choice.
எனக்கு எதை உங்களுக்கு எது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்டால்,
Do you want to see Jesus? Or do you want to become like Jesus?
நீங்கள் இயேசுவை பார்ப்பதிலே உங்களுக்கு விருப்பமா அல்லது இயேசுவை போல மாறுவதிலே உங்களுக்கு விருப்பமா என்ற இரண்டு தேர்வுகள் நமக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்குமானால்,
My answer is clear.
எனக்கு இருக்கக்கூடிய பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
I don't want to see Jesus. I want to become like him.
நான் இயேசுவை பார்க்க விரும்பவில்லை, இயேசுவை போல மாற விரும்புகிறேன்.
Because one day I'll see him in any case when he comes. That is
sure. எப்படி இருந்தாலும் ஒரு நாளே இயேசு வரும்போது அவரை பார்க்கத்தான் போகிறேன், அது நிச்சயம்.
But before he comes, if I don't become like him.
ஆனால் அவர் வருவதற்கு முன்பதாக நான் இயேசுவை போல மாறாவிட்டால்,
Even if I see Jesus in a vision 100 times,
na 100 mara yesuve darshanathile kandirundalum,
and I can testify in a meeting I saw Jesus in a vision,
naan darshanathile yesuve paarthen endru saatchi solalam,
or I saw angels,
alladhu naan doodrulai kandren endru saatchi solalam,
but I still lose my temper,
aanalum kobapadugiren,
and I still get have dirty thoughts,
innum asuthamana sindhai enakku varugirathu,
and I love money,
panathai naan nesikiren.
It is useless. Even 1,000 visions of Jesus are useless.
இப்படி ஆயிரக்கணக்கான தரிசனங்களை இயேசுவை நீங்கள் தரிசனத்திலே பார்த்திருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை.
Let me ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
If God gives you a choice.
தேவன் உங்களுக்கு ஒரு தேர்வு செய்தலை கொடுத்தார்.
Do you want to see a vision of Jesus or do you want to become like Jesus?
இயேசுவை நீ பார்க்க வேண்டுமா அல்லது இயேசுவை போல நீ மாற வேண்டுமா என்ற காரியத்தை தேர்வு செய் என்று சொன்னால்,
What answer will you give?
என்ன பதிலை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள்?
If you see a vision of Jesus,
இயேசுவின் தரிசனத்தை இயேசுவை தரிசனத்திலே நீங்கள் பார்த்தால்,
and you give a testimony in the church,
சபையில் எழுந்து நின்று சாட்சி சொல்கிறீர்கள்,
everybody will sit with their mouth open and think you're a man of God.
எல்லாரும் வாயை பிளந்து கொண்டு ஐயோ தேவ மனிதன் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருப்பார்கள்.
But if you get up in the church and say God gave me victory over my dirty thoughts or my angry tongue,
அதற்கு மாறாக நீங்கள் எழுந்து நின்று ஆண்டவர் என்னுடைய அசுத்த சிந்தையிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார், பேசுகிற கெட்ட வார்த்தைகளை விடுதலை கொடுத்து விட்டார் என்று சாட்சி சொன்னால்,
most people won't be so surprised with that.
அநேகர் அதை குறித்து ஆச்சரியப்படவே மாட்டார்கள்.
That is the tragedy in Christianity today.
இன்றைய கிறிஸ்தவத்தில் இதுதான் காணப்படுகிற பரிதாபம்.
People think seeing Jesus is better than becoming like him.
இயேசுவை போல மாறுவதை காட்டிலும் இயேசுவை பார்ப்பதுதான் மேன்மையானது என்று இன்றைய கிறிஸ்தவம் எண்ணிக்கொண்டிருக்கிறது.
There are so many preachers going around today saying I've seen Jesus and I've seen angels and I've seen all this.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் பல இடங்களிலே இப்படி சொல்லி சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நான் இயேசுவை கண்டேன், தரிசனத்திலே பார்த்தேன், தூதர்களை கண்டேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
I've never seen an angel or Jesus in my whole life.
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக இதுவரை இயேசுவையோ அல்லது தூதரளியோ தரிசனத்திலே பார்த்ததே இல்லை.
I don't even pray that I should see them.
நான் இயேசுவையோ தரிசனத்தை தூதரளை பார்க்க வேண்டும் என்று ஜெபிப்பதும் கூட கிடையாது.
The Lord said one day every eye will see him. I am willing to wait for that.
எல்லா கண்களும் அவரை காணும் என்று வேதம் சொல்கிறது, அதற்காக நான் காத்திருக்கிறேன்.
And the Lord told Thomas in John 20, blessed are those who have not seen me and still believe.
அவரை காணாமல் இருந்தும் அவர்களை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தோமாவுக்கு இயேசு சொன்னார் யோவான் 20 அதிகாரத்திலே.
Do you know that verse?
அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? யோவான் 20 அதிகாரம்.
John chapter 20.
யோவான் 20 அதிகாரம்.
Jesus said to him in verse 29.
29 வசனத்திலே இயேசு சொல்கிறார்,
You know, Thomas said, I won't believe unless I see.
நான் பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று தாமஸ்
சொன்னார். So Jesus appeared before him.
ஆகவே இயேசு அவனுக்கு காட்சி கொடுத்தார்.
But Thomas missed a blessing.
ஆனால் தோமா ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்.
Many people you think that Thomas got a blessing.
அநேகர் என்னவெல்லாம் தோமா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இல்லை.
Jesus said you have missed a blessing.
நீ ஆசீர்வாதத்தை இழந்து விட்டாய் என்று இயேசு சொன்னார்.
What is the blessing that Thomas missed?
தோமா இழந்து விட்ட அந்த ஆசீர்வாதம் என்ன?
Which I can get.
நான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம்.
You know that I got a blessing which Thomas didn't get.
தோமாவுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
It's written in verse 29.
29வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Blessed are those who never saw me.
காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
But you, because you have seen me, you have believed, he told Thomas.
நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் என்று தோமாவுக்கு சொல்கிறார்.
So which is a greater thing?
ஆகவே பெரிய காரியம் என்ன?
To see Jesus and believe, or not to see Jesus and believe?
இயேசுவை கண்டு விசுவாசிப்பதா அல்லது இயேசுவை காணாமல் இருந்து விசுவாசிப்பதா?
Don't use your head, say, see what Jesus said.
உங்களுடைய மூளையை பயன்படுத்தி பதில் கண்டுபிடிக்க வேண்டாம். இயேசு என்ன சொன்னார் என்று நீங்கள் கண்டுபிடித்து பதில் சொல்லுங்கள்.
Once you believe Jesus,
ஒருமுறை நீங்கள் இயேசுவை விசுவாசித்து விட்டால்,
I always, whenever I read the Bible, I want the greater blessing, not the lesser blessing.
எப்பொழுதெல்லாம் நான் வேத வாக்கியங்களை வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய கீழான ஆசீர்வாதம் அல்ல.
You shall know the truth, the truth shall set you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
What is it that has set me free from the desire to see Jesus now?
இப்பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசையில இருந்து என்னை விடுதலையாக்கியது எது?
This verse.
இந்த வசனம்.
That if I see and believe, I lose a blessing.
நான் கண்டு விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேன் என்கிற வசனம் என்னை விடுதலையாக்கி விட்டது.
How many of you want to lose a blessing?
எத்தனை பேர் உங்களிலே ஆசீர்வாதத்தை இழக்க விரும்புகிறீர்கள்?
Anybody, you want to lose a blessing?
யாராவது இருக்கீங்களா ஆசீர்வாதத்தை நான் இழக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள்?
I don't want to lose a blessing.
நான் எந்த ஆசீர்வாதத்தையும் இழக்க விரும்பவில்லை.
If there are two blessings, I want the higher one.
இரண்டு ஆசீர்வாதங்கள் இருக்குது என்று சொன்னால் நான் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
How many of you will choose the lower one?
எத்தனை பேர் நீங்கள் கீழான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்?
God says, this is my lower blessing, this is my higher blessing, which do you want?
இதுதான் என்னுடைய கீழான நிலையில உள்ள ஆசீர்வாதம், இது ஒன்று மேலான ஆசீர்வாதம், எது உனக்கு வேண்டும் என்று கேட்டால்,
we'll all say we want the higher one.
நாம் எல்லாருமே மேலான ஆசீர்வாதம் வேண்டும் என்று தான் கேட்போம்.
I'll show you two or three examples of that.
நான் இரண்டு மூன்று உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Here's one of them.
இதே ஒன்று இருக்கிறது.
If you see me and believe, that's a blessing, but it's a lower one.
நீ என்னை கண்டு விசுவாசிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது கீழான நிலையில உள்ள ஆசீர்வாதம்.
If you'd never seen me and you still believe, that's a higher blessing.
நீ என்னை காணாமல் இருந்தும் என்னை விசுவாசிப்பாயானால் அது மேலான நிலையில உள்ள விசுவாசம்.
How many of you believe?
எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்?
God, believe it from today.
இன்றிலிருந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
I believe it.
நான் அதை விசுவாசிக்கிறேன்.
I want the higher blessing in every area.
ஒவ்வொரு பகுதியிலேயும் எனக்கு மேலான ஆசீர்வாதம் தான் வேண்டும்.
Forgiveness of sins, that is a fantastic blessing which lakhs of people, crores of people don't have.
பாவ மன்னிப்பு என்கிற ஆசீர்வாதமானது கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கவில்லை.
The higher blessing is to overcome sin.
மேலான ஆசீர்வாதமானது அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம்.
Which do you want?
உங்களுக்கு எது வேண்டும்?
The lower one or the higher one?
கீழான நிலையில் உள்ள ஆசீர்வாதமா மேலான நிலையில் உள்ள ஆசீர்வாதமா?
Do you know how many believers are happy with the lower one?
உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ விசுவாசிகள் கீழான ஆசீர்வாதத்திலேயே திருப்தி பட்டு விடுகிறார்கள்?
Okay, here's another one.
இன்னொரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Acts 20:35.
அப்போஸ்தலர் 20:35.
Now you can find the lower blessing and the higher blessing here.
இங்கேயும் கூட மேலான நிலையில் உள்ள ஆசீர்வாதம் கீழான நிலையில் உள்ள ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் பார்க்கலாம்.
Both are blessings.
இரண்டுமே ஆசீர்வாதம் தான்.
Which one do you want and which one have you been seeking so far?
உங்களுக்கு எது வேண்டும்? இதுவரை எந்த ஆசீர்வாதத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்?
Here he is particularly talking about money.
இங்கே குறிப்பாக பணத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
Verse 33 is about money.
33வது வசனம் பணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
I didn't want anybody's silver or gold or clothes.
நான் யாருடைய வெள்ளியோ பொன்னோ வஸ்திரத்தையோ நான் இச்சிக்கவில்லை என்று சொல்கிறார்.
Verse 34 is about money.
34வது வசனமும் பணத்தை குறித்து தான்.
I worked with my own hands and supported myself for my own needs.
என்னுடைய தேவைகளுக்காக இருந்தவருடைய தேவைகளுக்காக இந்த கையே வேலை செய்தது என்று சொல்கிறார்.
And like that, verse 35 is also about money.
இதே போல 35வது வசனமும் பணத்தை குறித்து உள்ள வசனம்.
I showed you by working hard how we must help weak people.
இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
And then he said there are two blessings.
அதற்கு பிறகு இரண்டு ஆசீர்வாதங்களை சொல்கிறார்.
Listen,
கவனியுங்கள்.
He did not say it is a curse. To receive money.
பணத்தை வாங்குவது சாபம் என்று அவர் சொல்லவில்லை.
No.
இல்லை.
Paul himself received money sometimes when he was in need from other believers in Philippi.
பிலிப்பி பட்டணத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தேவைகளுக்காக மற்ற விசுவாசிகளிடத்திலிருந்து பவுலே பணத்தை பெற்றுக்கொண்டார்.
Luke chapter 8 verse 2 says Jesus received money.
லூக்காவின் சுவிசேஷம் 2:3 வசனங்களில் இயேசுவும் கூட பணத்தை பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம்.
From some rich women, there's no curse in it.
சில ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீகளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான், அதிலே சாபம் இல்லை.
Anything that you receive if it is godly is no curse.
நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது தேவபக்தி கேட்டதா இருக்குமானால் அதிலே சாபம் இல்லை.
If you receive a bribe in your office, then is a curse.
உன்னுடைய அலுவலகத்திலே நீ லஞ்சம் வாங்கினால் அது சாபம்.
Or you receive something which is stolen, there's a curse there.
திருடப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வாயானால் அதிலேயும் ஒரு சாபம் இருக்கிறது.
But if you are poor and somebody gives you a gift and you receive it, there is no curse there.
நீ ஏழையா இருக்கறாய், யாரோ உனக்கு ஒரு வெகுமதியை தருகிறார்கள் அல்லது பணத்தை கொடுக்கிறார்கள், அதிலே ஒரு சாபம் இல்லை பெற்றுக்கொள்வதிலே.
Just make sure the one who gives you the gift is richer than you, not poorer than you.
ஆனால் ஒன்றை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு அப்படி பணத்தை கொடுக்கிறவர்கள் உங்களை காட்டிலும் ஏழையா இருக்க கூடாது, உங்களை காட்டிலும் ஐஸ்வரனா இருக்க வேண்டும்.
That's the trouble with so many Christian preachers in the world today. They receive money from people who are poorer than them.
இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் காணப்படுகிற அநேக பிரசங்கருடைய பரிதாபமான நிலை இதுதான். அவர்கள் தங்களை காட்டிலும் ஏழையான மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்.
Jesus never received any money from someone poorer than him.
இயேசு ஒரு காலம் தன்னை காட்டிலும் ஏழையாய் இருக்கிறவனிடத்திலிருந்து பணத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை.
He did receive money from people who were richer than him.
தன்னை காட்டிலும் ஐசுரோன்களாய் இருக்கிறவனிடத்திலிருந்து இயேசு பணத்தை பெற்றுக்கொண்டார்.
When he had a need.
அவருக்கு தேவை இருக்கும் பொழுது.
So there's nothing wrong in that.
ஆகவே அதிலே தவறு ஒன்றுமில்லை.
But notice what it says here.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டதை கவனியுங்கள்.
There is a blessing in receiving.
வாங்குவதிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு.
What is the greater blessing?
மேலான ஆசீர்வாதம் என்ன?
What does it say there?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Giving.
கொடுப்பது.
Now look back over your life till today.
இன்று வரை உங்களுடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள்.
Which blessing have you been seeking?
நீங்கள் எவ்வித ஆசீர்வாதத்தை இதுவரை தேடி இருக்கிறீர்கள்?
Why are you so poor spiritually?
ஏன் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே இவ்வளவு தரித்திரராய் இருக்கிறீர்கள்?
Maybe because you are seeking the lower blessing all the time.
இவ்வளவு நாட்களாக நீங்கள் கீழ்நிலை ஆசீர்வாதத்தையே தேடிக் கொண்டிருந்தீர்களோ?
Many of you have been believers for many years.
உங்களிலே अनेகர் अनेक ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறீர்களே.
Isn't it time now to seek the higher blessing?
மேலான நிலையிலுள்ள ஆசீர்வாதத்தை தேடுவதற்கு இது காலமல்லவா?
Not only money.
பணம் மட்டுமல்ல.
See, many of us when we go to a church meeting,
நம்மிலே अनेक சபை கூட்டங்களுக்கு போகும் பொழுது,
we always think of receiving.
நாம் எப்பொழுதே பெற்றுக்கொள்வதையே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
There's a blessing in it.
அதிலேயும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு.
Right now you are receiving God's word.
இப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்.
Isn't there a blessing in it?
அதிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையா?
Of course you're blessed when you come for a conference and receive God's word.
இதுபோல கான்ஃபரன்ஸ்க்கு வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
What is the higher blessing?
மேல்நிலை ஆசீர்வாதம் என்ன?
When you give God's word to somebody else.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வேறொருவருக்கு கொடுக்கும் பொழுது அதிலே மேலான ஆசீர்வாதம் காணப்படுகிறது.
But you say the elders never allow me to preach in the church.
ஐயோ, என்னுடைய சபையிலே மூப்பர்கள் என்னை வார்த்தை பிரசங்கிப்பதற்கு அனுமதி கொடுப்பதில்லை என்று சொல்கிறீர்களா?
Is it only when you preach in the church that you can give God's word to others?
சபையிலே பிரசங்கிப்பது மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா?
Do you know that Jesus, after the first time he preached in a synagogue, they would never allow him to preach in the synagogue in Israel again.
தேவனுடைய ஆலயத்திலே இயேசு முதல் முறை பிரசங்கித்தார். அதற்கு பிறகு அங்கே உள்ள யூத மத தலைவர்கள் அவரை பிரசங்கிப்பதற்கு அனுமதிக்கவே இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
Most of Jesus' preaching was not in synagogue.
இயேசு பிரசங்கித்த அநேக பிரசங்கங்கள் தேவாலயத்திலே பிரசங்கிக்கப்பட்டவை அல்ல.
He was just sitting with people in a house or somewhere and sharing God's word.
ஒரு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது வழியில் எங்கேயாவது போய் கொண்டிருக்கும் பொழுது பகிர்ந்து கொண்ட வார்த்தை தான்.
You get plenty of opportunities like that.
இதுபோல உங்களுக்கு எவ்வளவோ அபரிமிதமான தருணங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது.
How many of you share God's word with your wife at home?
உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவியிடத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறீர்கள்?
You are so eager to stand in the pulpit and preach.
மேடையில் நின்று பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவோ வாஞ்சை இருக்கிறது.
What about sharing God's word to encourage your wife?
மனைவியை உற்சாகப்படுத்துவதற்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறீர்களா இல்லையா?
Or your husband?
அல்லது கணவனிடத்திலே வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறீர்களா?
Children at home?
அல்லது வீட்டிலே உள்ள பிள்ளைகளிடத்திலே வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறீர்களா? வசனத்தை சொல்கிறீர்களா?
Yeah, we got to give God's word to them.
ஆம், இந்த பகுதிகளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
If you want your children to grow spiritual, you better give them God's word.
உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில் வளர வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும்.
You have to do that.
நாம் அதை செய்ய வேண்டும்.
Your sisters.
சகோதரிகளே.
Don't you meet other sisters when you go to their home or they come to your home?
உங்கள் வீட்டுக்கு மற்ற சகோதரிகள் வரும்பொழுதோ அல்லது நீங்கள் மற்ற சகோதரின் வீட்டுக்கு போகும்பொழுதோ நீங்கள் வார்த்தையை கொடுக்கிறீர்களா?
Why don't you take 2 minutes to just share something God spoke to you?
தேவன் உங்களிடத்திலே பேசின காரியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஏன் 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு பகிர்ந்து கொள்ள கூடாது?
That is the higher blessing.
அதுதான் மேல்நிலையிலே உள்ள மேலான ஆசீர்வாதம்.
It is more blessed to give than to receive.
வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே ஆசீர்வாதம்.
You know, many of you have come for so many conferences and you say, why am I not growing spiritually?
உங்களில் अनेகர் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு வருகிறீர்கள், ஆனாலும் ஏன் நான் இன்னுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை என்று கேட்கிறீர்கள்?
I'll give you the answer.
நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.
Because you're always seeking the lower blessing.
நீங்கள் எப்பொழுதே கீழ்நிலையிலே உள்ள ஆசீர்வாதத்தையே தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்.
Now today onwards I want to encourage all of you to seek the higher blessing also in addition to the lower blessing.
இன்றிலிருந்து நீங்கள் எல்லாரும் கீழே உள்ள ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை கீழே உள்ளதோடு கூட மேலானதையும் தேட வேண்டும், நாட வேண்டும் என்று உங்களுக்கு பத்தி சொல்கிறேன்.
Three days you're going to receive, that is the lower blessing.
இப்பொழுது மூன்று நாட்களும் நீங்கள் வாங்கிக் கொண்டே இருக்க போகிறீர்கள், பெற்றுக்கொள்ள போகிறது, அது கீழ்நிலை ஆசீர்வாதம்.
And then you're going to go home.
வீட்டுக்கு செல்ல போகிறீர்கள்.
You got plenty of opportunities to seek the higher blessing of giving that word to others.
இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மேலான ஒரு ஆசீர்வாதம் அங்கே உங்களுக்கு காணப்படுகிறது.
Sometimes one sentence to encourage another person can be a tremendous blessing to that person.
ஒரே ஒரு வாக்கியம் நீங்கள் வேறு ஒரு இடத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது அவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் அவருக்கு மாறுகிறது.
So that is another example of the higher blessing.
ஆகவே மேல்நிலை ஆசீர்வாதத்துக்கு இது இன்னொரு உதாரணம்.
Let me give you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Of the lower and the higher.
கீழ்நிலை ஆசீர்வாதம், மேல்நிலை ஆசீர்வாதம்.
See Matthew chapter 5.
மத்தேயு 5ஆம் அதிகாரம்.
Jesus said there are two types of commandments in God's word.
தேவனுடைய வார்த்தையில இரண்டு விதமான கட்டளைகள் காணப்படுகிறது.
என்று இயேசு சொன்னார். Verse 19.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
There are least commandments and more important commandments.
சிறிய கற்பனைகளும் உண்டு, பெரிய கற்பனைகளும் உண்டு.
So Jesus himself said there are some commandments which are not so important, some commandments are more important.
சில கற்பனைகள் அவ்வளவு முக்கியமானதல்ல, சில கற்பனைகள் மிக முக்கியமானது என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார்.
For example,
உதாரணமாக,
don't commit adultery.
விபசாரம் செய்யாதிருப்பாயாக.
That's a very serious commandment.
மிகவும் ஒரு கருத்துள்ள சீரிய ஒரு கற்பனை.
Or sisters must cover their heads when they pray or prophesy.
சகோதரிகள் ஜெபிக்கும் பொழுது, தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது முக்காடிட வேண்டும்.
That is also a commandment but not as important as don't commit adultery.
அதும் ஒரு கற்பனை தான், ஆனால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனையைப் போல இது அவ்வளவு பெரிய கற்பனை அல்ல.
Or men should not cover their heads when they pray or prophesy.
அல்லது சகோதரர்கள் ஆண்கள் ஜெபிக்கும் பொழுது தலையை முக்காடிட்டுக் கொள்ள கூடாது.
That is also a commandment but not as important as don't commit adultery.
அதும் ஒரு கற்பனை தான், ஆனால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது இது பெரிய கற்பனை அல்ல.
So that's an example.
இது ஒரு உதாரணம்.
In God's word,
தேவனுடைய வார்த்தையிலே,
there are small commandments and big commandments.
பெரிய கற்பனைகளும் உண்டு, சிறு கற்பனைகளும் உண்டு.
Now if you keep the big commandments only,
நீங்கள் பெரிய கற்பனைகளை மட்டும் கைக்கொள்வீர்களானால்,
you get a blessing.
உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு.
It's a lower blessing.
அது கீழ்நிலையிலே உள்ள ஆசீர்வாதம்.
If you keep the big commandments and the small commandments, then you get the higher blessing.
நீங்கள் பெரிய கற்பனைகளையும் கைக்கொண்டு அதோடு கூட சிறு கற்பனைகளையும் கைக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மேல்நிலை ஆசீர்வாதம் கிடைக்கிறது.
Read that verse.
வசனத்தை வாசியுங்கள்.
If you cancel one of the small commandments,
இந்த சிறு கற்பனையிலே ஒன்றை நீங்கள் மீறி,
it doesn't say you'll go to hell.
நரகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லவில்லை.
Oh no.
இல்லை இல்லை இல்லை.
If you don't keep one small commandment,
இந்த சிறுதான ஒன்றை நீங்கள் மீறினால்,
and you teach other people also, that's a small commandment, don't worry about it.
ஓ, இது சிறிய கற்பனை தான், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு போதிப்பீர்கள். ஆனால்
you won't go to hell.
நரகத்துக்கு நீங்கள் போவதில்லை.
You will go to heaven.
நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள்.
But you will be in the last seat in heaven.
ஆனால் பரலோகத்திலே கடைசி இருக்கையில தான் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள்.
How many of you want to be in the last seat in heaven?
பரலோகத்திலே எத்தனை பேர் கடைசி சீட்ல உட்காரணும் விரும்புறீங்க?
About 10,000 miles from Jesus.
இயேசு நடத்தினது 10,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சீட்ல எத்தனை பேர் உட்கார விரும்புகிறீர்கள்?
I don't want to be there.
நான் அங்க இருக்க விரும்பவில்லை.
I want to be as close to Jesus as possible.
நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இயேசுவுக்கு அருகாமையிலே காணப்பட விரும்புகிறேன்.
Then it says,
But
if you keep the small commandments,
நீங்கள் சிறிதான ஒன்று கற்பனையை
கைக்கொண்டு teach other people,
மற்றவர்களுக்கு அதை போதிக்கும் பொழுது,
you must keep all of God's commandments.
நீங்கள் எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும்.
Not force them.
நீங்கள் அதை அவர்கள் மீது திணிக்க கூடாது.
See, some people, they don't know how to teach.
சிலருக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்று தெரிவதில்லை.
They catch people by the neck and say, come on, do it.
கழுத்தை பிடித்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்கிறார்கள்.
Suppose you just go to a classroom in a school.
ஒரு பள்ளிக்கு சென்று வகுப்பறைக்கு செல்கிறீர்கள்.
And you see the teacher going and catching the necks of all the 20-30 students. Come on, do this.
அங்க இருக்கக்கூடிய 20-30 பிள்ளைகளுடைய கழுத்தை பிடிச்சு பிடிச்சு, ஏய் எழுதுறியா இல்லையா, எழுதுறியா இல்லையா என்று சொல்லிக் கொண்டே இருந்தால்,
what do you think? You think he's a good teacher or a bad teacher?
அவர் நல்ல டீச்சரா அல்லது கெட்ட டீச்சரா?
I think he's a useless teacher.
என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் பிரயோஜனமற்ற ஒரு டீச்சர்.
God himself does not force anybody.
தேவனே யாரையும் நிர்பந்திப்பதில்லை.
He doesn't force people even to go to heaven.
பரலோகத்துக்கு போ என்று கூட யாரும் நிர்பந்திப்பதில்லை.
He said, if you want to go to hell, go to hell.
நரகத்துக்கு போக வேண்டுமா, போ.
If you want to go to heaven, come freely. I'm not going to force you.
பரலோகத்துக்கு வர வேண்டுமா? வா, விடுதலையாக வா. நான் உன்னை கட்டாயப்படுத்த போவதில்லை.
But I have met some elders who force people to do something.
ஆனா நான் சில மூப்பர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி ஜனங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள்.
Many ways to force them.
பல விதங்களிலே கட்டாயப்படுத்தலாம்.
You know, like, if you obey me, I'll be your friend. If you don't obey me, I won't look at you.
என்னை கீழ்ப்படிந்தால் நான் உனக்கு நண்பனாய் இருப்பேன். நீ கீழ்ப்படியே உன்னை பார்க்க கூட மாட்டேன் என்று சொல்லலாம்.
That is one way of forcing that poor man.
அந்த பாவம் மனிதனை கட்டாயப்படுத்துவதற்கு இது ஒரு வழி.
No, God is not like that.
தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல.
He makes the sun to rise on the good and the evil.
நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர்.
The sun is like God smiling.
அந்த சூரியன் பார்த்தால் அது தேவன் புன்முறுவல் பூக்கிறது போல இருக்கும்.
With earthly things.
பூமிக்குரிய காரியங்கள்,
not spiritual things.
ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல.
God blesses with earthly things all people.
எல்லா ஜனங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
So we must never force anyone.
ஆகவே நாம் யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது.
But we have to teach them.
நாம் அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
If we do the small commandments and the big commandments.
இந்த சிறு கற்பனைகளையும் பெரிய கற்பனைகளையும் நீங்கள் கைக்கொண்டால்,
then we get the higher blessing.
நமக்கு மேல்நிலை ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம் கிடைக்கிறது.
So I'll give you another example.
இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன்.
1 Corinthians in chapter 6.
1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம்.
See another example of a lower blessing and a higher blessing.
கீழ்நிலை ஆசீர்வாதம், மேல்நிலை ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1 Corinthians in chapter 6.
1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம்.
We read here verse 12.
12 ஆம் வசனம்.
All things are lawful for me, but not all things are profitable.
1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயும் எல்லாம் தகுதியாயிராது.
Now listen to this.
இங்கே கவனியுங்கள்.
There are three types of things in the world.
இந்த உலகத்திலே மூன்று விதமான காரியங்கள் காணப்படுகிறது.
For a Christian.
ஒரு கிறிஸ்தவனுக்கு.
First of all, unlawful things.
முதலாவதாக அனுபவிக்க தகுதி இல்லாத காரியங்கள்.
Adultery,
விபச்சாரம்,
murder,
கொலை,
dirty thoughts,
அசுத்த எண்ணங்கள்,
dirty cinemas, dirty books,
அசுத்த சினிமா காட்சிகள், அசுத்த புத்தகங்கள்,
cheating in examinations,
பரீட்சையில் காப்பி அடிப்பது,
telling lies,
பொய் சொல்வது,
signing false statements,
பொய்யான வாசகங்களுக்கு கையெழுத்து போடுவது,
making money in wrong ways,
தவறான வழியில் பணம் சம்பாதிப்பது.
There are so many things that are unlawful for a Christian.
எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒத்திராத அநேக காரியங்கள் இருக்கிறது.
Those things, if you do, there'll be a curse on you.
இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் அதிலே ஒரு சாபம் இருக்கிறது.
So forget all that.
ஆகவே அவைகளெல்லாம் மறந்து விடுங்கள்.
Now among the lawful things,
தகுதியான காரியங்களிலே,
there are two levels.
இரண்டு நிலைகள் இருக்கிறது.
Just like in education you have school and college.
பள்ளியிலே இரண்டு நிலைகள் இருக்கு. கல்வியிலே இரண்டு நிலை இருப்பது போல பள்ளி கல்லூரி.
In the same way,
அதே போலதான்,
in God's commandments there are things which are lawful, then there are things which are profitable.
அதே போலதான் தேவனுடைய பிரமாணங்களிலே தகுதியான காரியங்களும் உண்டு, அதே சமயத்திலே பிரயோஜனமான காரியங்களும் உண்டு.
For example,
உதாரணமாக,
eating food,
ஆகாரம் புசிப்பது.
He talks about that in verse 13.
13 ஆம் வசனத்தில் அதை குறித்து பேசுகிறார்.
He talks about food.
உணவை பற்றி பேசுகிறார்.
Food is for the stomach.
வயிற்றுக்கு போஜனம்.
Stomach is for food.
போஜனத்துக்கு வயிறு.
Okay, now my question is,
என்னுடைய கேள்வி என்னவென்றால்,
is eating food lawful or unlawful?
சாப்பாடு சாப்பிடுவது தகுதியான காரியமா இல்லையா?
If you steal and eat, that is unlawful. That I agree.
திருடி சாப்பிட்டால் அது பிரமாணத்துக்கு ஒத்ததல்ல.
But if you have paid for yourself and or you're given it free, you eat.
உங்களுக்கு இலவசமா யாராவது சாப்பாடு கொடுத்தால் தாராளமாக சாப்பிடலாம், அல்லது நீங்கள் காசு கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டால் தாராளமாக சாப்பிடலாம்.
Suppose you eat 3 meals every day, 365 days of the year, your own hard-earned money, is it wrong?
கடினமாய் பிரயாசப்பட்டு வேலை செய்து சம்பாதித்த பணத்திலே ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, வருஷத்துக்கு 365 நாளும் சாப்பிடுவீர்கள் என்று சொன்னால் இது தவறா சரியா?
It's right.
சரி.
But if some days you fast, that will be profitable.
ஆனால் சில நாட்களிலே நீங்கள் உபவாசித்தால் அது கண்டிப்பாக பக்தி விருத்திக்கு ஏதுவானது.
So there are two levels.
இரண்டு நிலைகள் காணப்படுகிறது.
There's nothing wrong in eating food every day. ஒவ்வொரு நாளும்
மூன்று வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுவது தவறில்லை.
You're not stealing anybody's food.
யாருடைய சாப்பாட்டையும் நாம் திருடுவதில்லை.
But there is a higher blessing if you fast once in a while.
இப்பவும் அப்பவுமாக உபவாசிப்பது அது மேலான ஒரு ஆசீர்வாதம்.
It can be profitable.
அது நமக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கிறது.
You know, once when the disciples could not cast out a demon from somebody.
யாரோ ஒரு இடத்திலிருந்து பிசாசை விரட்டுவதற்கு சீஷர்களால் முடியாமல் போய்விட்டது.
Jesus had given them authority.
இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
You can go and cast out demons.
நீங்கள் அசுத்தாவிலே துரத்துவீர்கள் என்று சொல்கிறார்.
They went. cast out the demon. The demon was not going from that boy.
விரட்டி பார்க்கறால் பிசாசு போவேனா என்கிறது.
Some other cases they were successful.
சில பேருடைய விஷயத்திலே அவர்கள் விரட்டின உடனே போய்விட்டது.
You know, among demons there are different levels of strength or power that they have.
இந்த பிசாசுகளிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் பல நிலைகளிலே உள்ளதான வலிமை இருக்கிறது.
Just like in a country you have chief minister and deputy chief minister and cabinet minister and junior minister, like that, different levels.
முதல் மந்திரி அதுக்கு கீழே உள்ளதான உதவி முதல் மந்திரி அல்லது கேபினட் அமைச்சர் கீழே உள்ள சாதாரண மந்திரி என்று பல நிலைகள் இருப்பது போல.
Like that, the devil is on top and he's got different levels of demons.
ஆகவே பிசாசு மேலாக இருக்கிறது, பல்வேறு நிலைகளில் உள்ளதான சாத்தான் கூட்டங்கள் இருக்கிறது.
So these disciples could cast out all those junior demons.
ஆகவே இந்த சீஷர்கள் இந்த இளைய பிசாசுகளை எல்லாம் விரட்டினார்கள்.
But then they came across one person who's got a little more powerful demon inside.
ஆனா இங்க ஒரு ஆள் வருகிறான், அவனுக்குள்ளாக ஒரு வலிமையான பிசாசு, அதிகாரம் நிறைய உள்ள பிசாசு.
Get out. Didn't listen.
விரட்டி பார்க்கறாள், போ என்று, ஆனா அது கேட்பதே இல்லை.
And so that boy's father came to Jesus.
அந்த பையனுடைய அப்பா இயேசுவினிடத்திலே வந்தார்.
And said, "See, I brought my son to your disciples and they could do nothing."
என்னுடைய பையனை சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னார்.
Matthew 17.
மத்தேயு 17 அதிகாரத்தில் இருக்கிறது. அதுக்கு பிறகு
Jesus cast it out.
இயேசு அந்த அஸ்தா விரட்டி
விட்டார். Then his disciples came, "Why we couldn't do it?"
எங்களால ஏன் விரட்ட முடியவில்லை என்று கேட்டார்கள்.
"You gave us the authority, we couldn't do it."
நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், ஆனாலும் எங்களால செய்ய முடியவில்லையே, ஏன்?
Do you know that Jesus has given authority to all of us sitting here, if you are a believer, to cast out demons?
நீங்கள் விசுவாசியா இருந்தால் பிசாசுகளை விரட்டுவதற்கு தேவன் உங்கள் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
If you are born again,
மறுபடியும் பிறந்திருந்தால்,
who is living inside you?
உங்களுக்குள்ளாக யார் வசிக்கிறார், வாசம் பண்ணுகிறார்?
Who?
யார்?
Who is living inside you?
Who யார் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார்?
Everybody. Who is living inside you?
எல்லாரும் சொல்ல முடியுமா, உங்களுக்குள்ள யார் வாசிக்கிறார்?
In a demon possessed person, who is living inside him?
பிசாசு பிடித்தவருடைய உள்ளத்தில் யார் வாசம் பண்ணுகிறது?
Devil, demon.
பிசாசு.
Now, who is greater?
இப்பொழுது யார் பெரியவர்?
Jesus or the demon?
இயேசு பெரியவரா, பிசாசு பெருசா?
I'm not asking if you are greater than that man.
அந்த ஆளோட நீங்க பெரிய ஆளா இல்லையா நான் கேக்கல.
That's not important.
அது முக்கியம் இல்ல.
The one who is living inside you and the one who is living inside him, who's greater?
அவனுக்குள்ளாக வசிக்கிறவன் உங்களுக்குள்ளாக வசிக்கிறவர் ரெண்டு பேர்ல யார் பெரியவர்?
Then why can't you cast it out?
அப்படால் நீங்களே விரட்ட முடியாது?
That's what the disciples asked.
இதான் சீஷர்கள் கேட்டார்கள்.
Why this demon possessed person came, we got scared and we went and called somebody else.
ஏன் இந்த பிசாசு இப்படினே பார்த்தேனே, இவங்க போய் பயந்து விட்டார்கள், வேற யாரையோ போய் கூட்டி வர
வேண்டியது. We couldn't do it.
ஆண்டவர், ஏன் எங்களால செய்ய முடியவில்லை?
And Jesus said,
ஏசு சொன்னார்,
because you didn't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
And why you didn't have faith?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய் விட்டது?
You have to pray and fast.
நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியிருக்கிறது.
Jesus said that in Matthew 17.
மத்தேயு 17 அதிகாரத்தில் இயேசு அதை சொன்னார்.
Matthew 17
மத்தேயு 17 அதிகாரம்
verse 21 21
வசனம்.
This kind does not go out except by prayer and fasting.
இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்.
First of all, verse 20 says it's because of the littleness of your faith you couldn't do it.
அதற்கு முன்பாக, அதுக்கு முந்தைய வசனத்திலே பார்க்கிறோம், உங்களுடைய உங்களுக்கு விசுவாசம் இல்லாதபடினாலே உங்களால இது கூடாமல் போய்விட்டது என்று சொல்கிறார்.
Why you didn't have faith? Because you didn't pray and fast.
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? நீங்கள் உபவாசித்து
ஜெபிக்கவில்லை. Eating food is good.
ஆகவே உணவு சாப்பிடுவது நல்லதுதான்.
Food is always a blessing to our body.
ஆகாரம் என்பது எப்பொழுதுமே நம்முடைய சரீரத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது.
All of us are healthy today because we have eaten food. It's a blessing.
இன்று நாம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம், நாம் உணவு சாப்பிட்டிருக்கிறோம், அது நமக்கு ஆசீர்வாதம்.
There is a higher blessing.
ஆனால் மேலான நிலையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு.
To once in a while fast.
எப்பொழுதாவது உபவாசிப்பது.
So there are many areas like this in the Christian life.
ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில இது போல பல பகுதிகள் இருக்கிறது.
Where there is a lower blessing and a higher blessing.
கீழான நிலையில் உள்ள ஆசீர்வாதம், மேலான நிலையில் உள்ள ஆசீர்வாதம்.
And if you find the difference between believers,
விசுவாசிகள் மத்தியிலே நீங்கள் வேறுபாடை பார்ப்பீர்களானால்
why are some people so spiritual
ஏன் சிலர் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள்
why are some people so anointed
ஏன் சிலர் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்
always anointed
எப்பொழுதுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்
some people once in a while they are anointed
ஒரு சிலர் இப்போதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்
most of the time they are not
ஆனால் பல நேரங்களிலே அபிஷேகம் அவர் மீது இல்லை
the reason is this
காரணம் இதுதான்
Some believers are always seeking the higher blessings.
சில விசுவாசிகள் எப்பொழுதே மேலான நிலையில் உள்ள ஆசீர்வாதத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
Some people are choosing the lower one.
சிலர் எப்பொழுதே கீழ்நிலை ஆசீர்வாதத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
I want to encourage all of you.
உங்களை எல்லாரையும் இன்றிருந்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
To always seek the higher blessing.
எப்பொழுதே மேலான ஆசீர்வாதத்தை நாடுங்கள்.
Never be satisfied with the lower one.
ஒரு காலம் நீங்கள் கீழான ஆசீர்வாதத்தினாலே திருப்திப்பட்டு விட வேண்டாம்.
I want to see very clearly before my eyes in every area which is higher which is lower
ஒவ்வொரு பகுதியிலேயும் என்னுடைய கண்களினாலே எது மேலான ஆசீர்வாதம் எது கீழான ஆசீர்வாதம் என்பதை தெளிவாய் நான் பார்க்க விரும்புகிறேன்
for example
உதாரணமாக
if you spend 3 hours reading the newspaper
3 மணி நேரம் நீங்கள் செய்தித்தாளை வாசிப்பதிலே செலவிடுகிறீர்கள்
there are no dirty stories there
அல்ல அசுத்தமான கதைகள் இல்லை
is anything wrong in it
செய்தித்தாள் வாசிப்பது தவறா
no
இல்லை
But if you reduce that time and spend some of that time reading the Bible, that will be a higher blessing.
ஆனால் செய்தித்தாளை வாசிக்கிற நேரத்தை சற்று குறைத்துக் கொண்டு வேதத்தை வாசிக்கிற நேரத்தை சற்று அதிகப்படுத்தினால் அதிலே மேலான ஆசீர்வாதம் காணப்படும்.
Or if some of you sisters sit with other sisters and gossip and gossip and talk and talk and talk and talk and talk, don't speak evil of anybody, that will be bad. But just talk a lot of general things.
சகோதரர்களுக்கு வருவோம் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பொதுவான காரியங்கள் தான் பேசுகிறீர்கள் மற்றபடி யாரை பற்றியும் தீமையாய் பேசவில்லை ஏதோ கதைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம் உட்கார்ந்து பேசிக்கொண்டே
One or two hours have gone by.
வாட்சை பார்த்துட்டு 2 மணி நேரம் போய் விட்டது.
Don't speak evil about anybody.
யாரை பற்றியும் தீமையாக நீங்கள் பேசவில்லை.
Good.
நல்லதுதான்.
But there could have been a higher blessing if you spent some of that time sharing the word of God with each other
அந்த 2 மணி நேரங்களிலே சற்று நேரத்தை யாரிடத்தாவது வேத வசனத்தை பற்றி பேசியிருந்தால் மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்குமே
I'm not saying it's wrong to find out where how to cook this particular dish
இந்த குறிப்பிட்ட உணவு வகையை சமைப்பது எப்படி என்பதை கண்டுபிடிப்பதில் நேரம் செலவு செய்கிறீர்கள் அது தவறில்லை
That's good
அது நல்லதுதான்
or something necessary for your house you find out where did you get that cheaply I want to find out
அல்லது வீட்டுக்கு இந்த பொருளை வாங்கணும் எங்க போய் வாங்கினா நல்ல குறைஞ்ச விலையில வாங்கலாம் சொல்லி நீங்கள் மணிக்கணக்காக தேடுகிறீர்கள்
you can talk about those things
அதை குறித்து பேசலாம் சிஸ்டர் நான் அங்கே வாங்கினா அங்க வாங்கினேன் ஆனால்
isn't it good sometimes also to share something you got from God's word
தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட சில காரியங்களை சற்று நேரம் பகிர்ந்து கொள்வதில் ஆசீர்வாதம் இல்லையா
the more you know the truth
எந்த அளவுக்கு அதிகமாக சத்தியத்தை அறிகிறீர்களோ
the more you will be free
அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக விடுதலை ஆவீர்கள்
the truth is this
இதுதான் சத்தியம்
god's word encourages us to seek the higher blessing instead of the lower one
தேவனுடைய சத்தியமானது தேவனுடைய வார்த்தையானது கீழ்நிலை ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை தேடும்படியாக நம்மை உற்சாகப்படுத்தும்
not just to go to heaven
ஏதோ பரலோகத்துக்கு போனால் போதும் என்கிற நோக்கத்தோடு அல்ல
be part of the bride of Christ when I go there
நான் அங்கே போகும் பொழுது கிறிஸ்துவின் மனவாட்டிலே நான் ஒரு பகுதியாக இருக்கும்படியாக
let me show you another example
இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்
this lower and higher
கீழான நிலையில உள்ள ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம்
see revelation chapter 7
வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம்
and verse 9
9 வசனம்
Revelation 7 verse 9
வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 9 வசனம்
Here are a whole lot of people who are blessed.
இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகரை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Because we see a great multitude from every tribe tongue and nation standing before the lamb.
சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்து அங்கே ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக நிற்க கண்டேன் என்று பார்க்கிறோம்.
Clothed in white robes.
அவர்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக இருக்கிறார்கள்.
Don't you think these people are blessed?
இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்லையா?
When so many crores are in hell.
அநேக கோடிக்கணக்கான மக்கள் நரகத்தில்
இருக்கும்போது
அநேக மக்கள் 100 கோடி வரை எண்ண முடிகிறது
But here it says you cannot even nobody can count it says it's such a huge number
இங்கே ஒருவனும் எண்ண கூடாத ஒரு எண்ணிக்கை என்று பார்க்கிறோம்
from every tribe
ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும்
even from tribes where the gospel has never gone
சுவிசேஷமே செல்லாத கோத்திரங்களிலிருந்து கூட வந்திருக்கிறார்களாம்
how is that
அது எப்படி
because so many babies have died in that tribe.
அந்த கோத்திரத்திலே अनेक குழந்தைகள் மரித்து இருக்கிறார்கள்.
And all babies who die go to heaven immediately.
மரிக்கிற எல்லா குழந்தைகளும் உடனடியாக பரலோகத்துக்கு செல்கிறார்கள்.
Hindu babies, Muslim babies, atheist babies, Christian babies all.
இந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, முஸ்லிம் குழந்தைகள், நாத்திகருடைய குழந்தைகள், யா எந்த குழந்தையா இருந்தாலும் மரித்தால் பரலோகத்துக்கு செல்கிறது.
And all the millions of abortions that doctors are doing, all those babies have also gone to heaven.
எத்தனையோ கரு சிதைவு செய்கிறார்களே மருத்துவர்கள், அந்த குழந்தைகள் எல்லாம் பரலோகத்துக்கு செல்கிறது.
And all the babies that were lost by mothers before birth,
பிறப்பதற்கு முன்பதாகவே மரித்து போகக்கூடிய எத்தனையோ குழந்தைகள்,
miscarriages, all of that, they're all in heaven from every tribe and nation.
பிறக்கு முன்பே வயிற்றிலேயே மரித்து விடக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் பரலோகத்திலே காணப்படுவார்கள்.
But they never did anything for the Lord.
ஆனால் அவர்கள் தேவனுக்கு என்று ஒன்றுமே செய்யவில்லை.
Look at the thief on the cross.
அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய கள்ளனை பாருங்கள்.
The one who got saved.
ரட்சிக்கப்பட்ட கள்ளன்.
Where is he today?
இன்றைக்கு அவன் எங்கே இருக்கிறான்? கள்ளன் எங்கே இருக்கிறான்?
He is in heaven.
அவன் பரலோகத்திலே இருக்கிறான்.
But did he do anything for the Lord on in his earthly life?
ஆனால் பூமியிலே வாழ்க்கையில வாழும் பொழுது தேவனுக்காக எதையாவது செய்தானா? செய்தானா இல்லையா?
Nothing.
ஒன்றும் செய்யல.
What about these babies who die and go to heaven? Have they done anything for the Lord?
பிள்ளைகளாகவே இருந்து, சிறு பிள்ளைகளாக இருந்து மரிக்கிறவர்கள், அவர்கள் தேவனுக்கென்று எதையாவது செய்தார்களா?
No.
இல்லை.
How about you when you die?
நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை என்ன?
Will you be like that?
அவர்களை போல இருப்பீர்களா?
I don't want to be like that.
நான் அப்படி இருக்க விரும்பவில்லை.
Now those babies and that thief on the cross, they had no chance to do anything for the Lord.
அந்த சிலுவிலே தொங்கின கள்ளனும் அந்த திரளான குழந்தைகளும் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு தருணம் இல்லாமல் போய்விட்டது.
You had so many chances to do something for the Lord.
ஆனால் நீங்களோ தேவனுக்கென்று எவ்வளவு காரியங்களை செய்வதற்கு பல பல தருணங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
Here are people who went to heaven and all their testimony is this.
இங்கே பரலோகத்துக்கு சென்ற திரளான கூட்டங்களை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய சாட்சி இதுதான்.
Verse 10.
10ஆம் வசனம்.
With a loud voice they gave their testimony.
மகா சத்தமிட்டு தங்களுடைய சாட்சி சொன்னார்கள்.
Now I want to paraphrase those words.
நான் இந்த வசனத்தை நான் சுருக்கி சொல்ல விரும்புகிறேன்.
Our salvation is entirely due to our God and to the one and to the Lamb.
எங்களுடைய இரட்சிப்பு எப்பொழுதும் அது தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே உண்டாவதாக என்று சொல்கிறார்கள்.
Only due to them.
ஆண்டவருக்கே உரித்தாக.
He only saved us, that's all.
அவர் மட்டுமே எங்களை ரட்சித்தார், அவ்வளவுதான்.
I don't owe my salvation to anybody else. He saved me.
வேறு யாரும் என்னை, நான் ரட்சிக்கப்படுவது உதவி செய்யவில்லை, ஆகவே யாருக்கும் நான் கடன்பட்டவன் அல்ல, அவரே முற்றிலுமாய் என்னை ரட்சித்தார்.
That's a good testimony.
அது நல்ல ஒரு சாட்சி தான்.
I made verse 14 last part. I made my robes white in the blood of the lamb.
14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
That is one group.
அது இன்னொரு கூட்டம்.
A huge group.
பெரிய கூட்டம். மக்கள்
in heaven,
பரலோகத்திலே
there is another smaller group.
அங்கே சிறு கூட்டம் ஒன்று காணப்படுகிறது.
That is in verse chapter 14.
அது 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Chapter 14 verse 1.
14ஆம் அதிகாரம் முதலாம் வசனம்.
Here is a very small number that can be counted.
இங்கே எண்ணக்கூடிய ஒரு சிறு தொகை உள்ள மக்கள்.
The 144,000 is not a necessary and actual number.
இந்த 144,000 என்பது உண்மையான ஒரு எண்ணிக்கையாக இல்லாமல் இருக்கலாம்.
It is a symbol of a small number.
அது சிறு கூட்டத்திற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு
எண்ணிக்கை.
அவருடைய சாட்சி என்ன?
Lord's name is on our forehead.
கர்த்தருடைய நாமம் எங்களுடைய நெற்றியிலே இருக்கிறது.
That means we are bold witnesses for Christ wherever we go.
அவருடைய பொருள் என்னவென்றால், நாங்கள் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவுக்கு தைரியமான சாட்சிகளாக இருக்கிறோம்.
Verse 4.
4ஆம் வசனம்.
We've kept ourselves pure.
நாங்கள் எங்களை தூய்மையாய் காத்துக்கொண்டோம்.
From this harlot called Babylon.
பாபிலோன் என்கிற அந்த வேசியினிடத்திலிருந்து நாங்கள் பத்திரமாங்களை பாதுகாத்துக் கொண்டோம்.
The women mentioned there are Babylon.
இங்கே ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாபிலோன்.
The spiritual harlot.
ஆவிக்குரிய வேசி.
We followed the lamb, verse 4.
4ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரையே நாங்கள் பின்பற்றினோம்.
No lie is found in our mouth, verse 5.
5ஆம் வசனத்தில் எங்கள் வாயிலே கபடு காணப்படவில்லை.
And we are blameless.
நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம்.
Don't you think these people's testimony is much more than the ones we found in chapter 7?
7ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட மக்களுடைய சாட்சியை காட்டிலும் இந்த மக்களுடைய சாட்சி மேன்மையானதா நீங்கள் பார்க்கவில்லையா?
That was the lower blessing. This is the higher blessing.
அது கீழ்நிலையில் உள்ள ஆசீர்வாதம், இது மேல்நிலையில் உள்ள ஆசீர்வாதம்.
Those are the believers.
அங்கே உள்ள அவர்கள் விசுவாசிகள் தான்.
These are the bride of Jesus Christ.
இவர்களோ இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி.
Who followed him wherever he went.
அவர் எங்கெல்லாம் சென்றாரோ எல்லாம் அவரை பின்பற்றினவர்கள்.
Which do you want?
உங்களுக்கு எது வேண்டும்?
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
I want to encourage you from today.
இன்றிலிருந்து நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
To know the truth.
சத்தியத்தை அறியுங்கள்.
And the truth will set you free from living at this lower level all your life.
உங்கள் வாழ்க்கையை முழுதுமாய் கீழான நிலையிலேயே வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து இந்த சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும்.
God wants to lead you higher in these 3 days.
இந்த 3 நாட்களிலே தேவன் உங்களை மேலான நிலைக்கு வழிநடத்த விரும்புகிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நம் தலைகளை வணங்குவோம்.
And think for a moment about all that you heard this morning.
இந்த காலை வேளையிலே நீங்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் சற்று எண்ணி பாருங்கள்.
And will you say, Lord,
ஆண்டவரே,
you have opened my eyes today.
இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீர்.
There are many areas where I have always sought the Lord's blessing.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பல பகுதிகளிலே எப்பொழுதுமே கீழான ஆசீர்வாதத்தையே தேடிந்திருக்கிறேன்.
That is why I am not a bold, strong Christian.
ஆகவே தான் நான் தைரியமுள்ள ஒரு கிறிஸ்தவனா இல்லை ஆண்டவரே.
But I want it to be different from today.
இன்றிலிருந்து ஆண்டவரே, நான் வித்தியாசமானவனாய் இருக்க விரும்புகிறேன்.
I want you to fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிறைக்கும்படியாய் விரும்புகிறேன்.
I want you to always show me these 2 ways, the lower blessing and the higher blessing.
ஆண்டவரே, எப்பொழுதுமே இந்த கீழான ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம் எதை நான் வித்தியாசப்படுத்தி பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யும்.
And show me what is only lawful and what is profitable.
ஆண்டவரே, எது தகுதியானது, எது பிரயோஜனமுள்ளது, பக்திவிருத்தியுடையது என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யும்.
Let me not follow the other believers around me.
ஆண்டவரே, நான் என்னை சுற்றியுள்ள மற்ற விசுவாசிகளை பின்பற்ற வேண்டாம்.
But let me follow Jesus.
நான் இயேசுவை பின்பற்றட்டும்.
Who are you following?
நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்?
The other believers in your church or are you following Jesus?
உங்கள் சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளை பின்பற்றுகிறீர்களா அல்லது இயேசுவை பின்பற்றுகிறீர்களா?
You elder brothers, are you happy that you are better than some other elder brothers?
மூப்பர்களே, மற்ற மூப்பர்களை காட்டிலும் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா?
That's a shame.
அது ஒரு வெட்கத்துக்குரிய காரியம்.
Compare yourself with Jesus.
உங்களை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள்.
Always.
எப்பொழுதுமே.
Heavenly Father.
பரலோக பிதாவே,
help us to live in the light of your word.
உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.